வணக்கம் திரு ராகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
பனாமா பேப்பர்ஸ் என்ற ஒரு சொல்லை நாங்கள் அடிக்கடி செய்திகளில் பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக இருக்கின்றது. பனாமா நாட்டை பற்றியும் பனாமா பேப்பர்ஸ் பற்றிய செய்திகள் தான் இப்பொழுது பரவலாக அடிபடுகின்றன. முதலில் இந்த பனாமா பேப்பர்ஸ் என்றால் என்ன என்ற ஒரு எளிய விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா?
உண்மையில் இந்த பனாமா பேப்பர்ஸ் என்பது ஆவணங்களைத்தான் இப்படியாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுக்கும் பனாமா நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ஆகவே ஆவணங்கள் பனாமா நாட்டிலிருந்து வெளிவந்தபடியினால் பனாமா பேப்பர்ஸ் என்று இப்பொழுது ஊடகங்களில் மிக தீவிரமாக அடிபடுகின்றது. இதை பற்றிய ஒரு பின்னணியை பார்த்தோமானால், ஜெர்மனியில் பிறந்த ஜெர்ஜன் மொசாக் என்பவரும் அவரோட சட்டத்திறனி, பனாமாவை சேர்ந்த ரொமான் ஃபோன்சேகா என்ற ஒரு சட்டத்திறனியுமாக சேர்ந்து மொசாக் ஃபோன்சேகா என்ற ஒரு சட்ட நிறுவனத்தை பனாமாவில் ஆரம்பித்திருந்தார்கள். இதில் சட்ட நிறுவனம் தானே, இதில் என்ன முக்கியத்துவம் இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர்களுடைய முக்கிய வேலை என்னவென்றால், இந்த சர்வதேச நாடுகளில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தமது நாடுகளில் வரி ஏய்ப்பு, அதாவது வரி செலுத்தாமல் எவ்வாறு மற்ற நாடுகளில் தமது சொத்துக்களை வைத்திருப்பதற்கு ஏதுவாக இந்த நிறுவனம் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதன் பிரகாரம் இப்பொழுது இதுவரை காலமும் இது ஒரு மறைமுகமாக இடம்பெற்று வந்திருந்த விடயம், தனது பாதுகாப்பு கருதி பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவரினால் அவர் எவ்வாறு அந்த தகவல்களை பெற்றார் என்பது இதுவரையில் வெளியிடப்படவில்லை. விரும்பாத ஒருவரினால் கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டுகால தகவல்கள் இந்த நிறுவனத்தினால், இந்த சட்ட நிறுவனத்தினால் பராமரிக்கப்பட்டு வந்த 40 ஆண்டுகால தகவல்கள், 11.5 மில்லியன் ஆவணங்கள் ஜெர்மனியில் உள்ள ஒரு பத்திரிகையாளர் நிறுவனத்துக்கு, சுரோச் ஜெய்டோங் என்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு கசியவிடப்பட்டிருந்தது. அந்த தகவல்களை பின்னர் அவர்கள் இன்டர்நேஷனல் கன்சோர்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் என்ற அமைப்போடு பகிர்ந்துள்ளார்கள். ஆகவே இப்பொழுது இந்த இரு பத்திரிகை நிறுவனங்களாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவல்களை கசிய விட்டு கொண்டு இருக்கின்றன. இதுதான் இந்த பனாமா பேப்பர்ஸ்.
உலக நாடுகளெங்கும் இந்த விவகாரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது?
இதுல எவ்வாறு நாங்கள் இதனை பார்க்கலாம் என்றால், இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் நாங்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அந்த நிறுவனத்தை யார் ஆரம்பிக்கின்றார்கள், அவருடைய பின்னணி என்ன, அவர் யார் போன்ற விவரங்கள் அனைத்தும் நீங்கள் அந்த நிறுவனத்தை பதிவு செய்யும் பொழுது கொடுக்கப்பட்டு அது வரி திணைக்களத்துக்கும் அந்த தகவல்கள் பரிமாறப்படும். ஆகவே யார் எந்த ஒரு நிறுவனத்தை பற்றியும் பின்னணியை நீங்கள் ஆராய வேண்டுமா என்றால், அது யாருடைய பொறுப்பில் இருக்கின்றது, யார் அதுக்கு உரிமையாளர்கள் போன்ற விவரங்கள் சகலதும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த செல்வந்தர்கள் தமது பணங்கள் அல்லது சொத்துக்களை தமது நாடுகளில் வைத்திருப்பதனால் இந்த வரி செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்றபடியினால், இவர்கள் இந்த வரி சலுகை உள்ள நாடுகள் அது வரி இல்லாத நாடுகளில் ஷெல் கம்பெனி என்று சொல்வார்கள், அதாவது ஒரு கோது நிறுவனங்களை உருவாக்கி விடுவார்கள். இந்த கோது நிறுவனங்கள் என்ன செய்யும் என்றால், நீங்கள் அந்த இந்த மொசாக் என்ற இந்த நிறுவனத்தின், இந்த சட்ட நிறுவனத்தினர், இந்த ஒரு நிறுவனம் மட்டுமில்ல பல நிறுவனங்கள் இருக்கின்றன, ஆனால் இப்பொழுது பெயர் அடிபடப்படுகின்றது இந்த மொசாக் ஃபோன்சேகா என்ற சட்ட நிறுவனம் தான். இந்த மொசாக் என்ற நிறுவனத்திடம் நீங்கள் அணுகினீர்களா என்றால், அவர்களிடம் நீங்கள் பணத்தை செலுத்தினால் அவர்கள் இந்த வரி செலுத்த முடியாத இந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில், அதில் குறிப்பாக நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய நாடுகள் பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலண்ட்ஸ், பனாமா, மற்றது செஷல்ஸ், பஹாமாஸ், சமோ போன்ற நாடுகளில் இந்த வரிகள் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை. ஒரு நிறுவனத்தை பதிவு செய்வதற்கும் அங்கு கட்டுப்பாடுகள் இல்லை. ஆகவே இந்த கோது நிறுவனங்களை இவர்கள் எவ்வாறு உருவாக்கி விடுவார்கள் என்றால், நீங்கள் இந்த நிறுவன சட்ட நிறுவனத்துக்கு பணத்தை செலுத்தினீர்களானால் அவர்களே ஒரு உரிமையாளர்கள், அவர்களே ஒரு பங்குதாரர்கள், அவர்களே சகல அலுவல்களையும் உங்களுக்காக இந்தியாவிலே சொல்பவர்கள் பினாமி என்ற பெயர் போல அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஆக உண்மையில் அந்த நிறுவனங்கள் யாருடைய பின்னணியில் இருக்கின்றது, யார் இதுக்கு உண்மையான உரிமையாளர் என்பது எவருக்குமே தெரியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் சில வேளைகளில் உங்களுடைய சட்டத்திறனிகளுடைய விவரங்களை கூட உரிமையாளர் என்று கொடுத்து இந்த நிறுவனங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். இதனை பதிவு செய்வதற்கு இந்த நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 200 தொடக்கம் $2000 நீங்கள் அந்த நிறுவனங்களை பதிவு செய்து விடலாம். பதிவு செய்த பின்னர் இந்த கோது நிறுவனங்கள் என்ன செய்யும் என்றால், அந்த நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கும் ஆகவே இவர்கள் தத்தம் நாடுகளில் உழைக்கும் பணங்களையோ அல்லது ஏதோ வழியில் அவர்கள் சேமிக்கும் சொத்துக்களையோ இந்த நிறுவனங்களுக்கு மாற்றி விடுவார்கள். ஆகவே இதுல பெருந்தொகை பணங்கள், குறிப்பாக நான் சொல்ல போனால் 2007 2015 ஆண்டு வரையில் இந்த மொசாக் ஃபோன்சேகா என்ற சட்ட நிறுவனத்தின் ஊடாக 1.2 பில்லியன் US டாலர்ஸ் கைமாறியுள்ளது. ஆகவே நீங்கள் அந்த சட்ட நிறுவனத்தை போய் அந்த நிறுவனத்தை பற்றி அதில் பதிவு செய்துள்ள நிறுவனங்களை பற்றி நீங்கள் பின்னணியை அறிய வழிக்கிட்டால் உண்மையில் யாருடைய உரிமையாளர் என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று அணுகினாலோ எந்தவித விவரமும் இருக்காது. ஆகவே இந்த கோது நிறுவனங்கள் என்பது இந்த நாடுகளிலே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் இந்த வெளிவந்த தகவல்களில் உண்மையான தகவல்கள் பல வெளியாகி இருக்கின்றன. ஆகவே இதில் சிக்கியிருப்பவர்கள் உலகத் தலைவர்களில் பலர் அடங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, பல செல்வந்தர்கள் கூட இதில் இப்பொழுது சிக்கியிருக்கின்றார்கள்.
சரி, குறிப்பாக இதில் சிக்கியுள்ள முக்கியமானவர்கள் யார் யார் என்று சொல்லுங்கள்.
இதில் ஏற்கனவே ஐஸ்லாந்தின் பிரதமர் சிக்கியிருந்தார். அவர் உண்மையில் அவர் நேரடியாக சிக்கி இல்லாமல் இருந்தாலும் அவருடைய மனைவியின் பெயரில் இதில் தொடர்புகள் இருப்பதனால் அங்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் தனது பதவியையே ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்.
Iceland's Prime Minister has resigned. It's the first major political scalp from the so-called Panama Papers, the leak of millions of confidential banking documents. Sigmundur David Gunnlaugsson was under enormous pressure to step down after it emerged that he was among some of the world's most powerful people holding extraordinary wealth in offshore accounts.
Now, the leaks from Panama law firm Mossack Fonseca showed Mr. Gunnlaugsson owned offshore company Wintrust with his wife. He was accused of concealing millions of dollars worth of family assets.
அடுத்த முக்கியமாக இதிலே பார்க்க வேண்டியவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். உண்மையில் நேரடியாக அவருக்கும் இதிலே தொடர்பு இல்லாவிட்டாலும் அவரது நண்பர்கள் பலர் இங்கு கணக்குகளை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்க போனால் தற்போதைய சீன பிரதமரும் அவருடைய உறவினரும் இங்கு கணக்குகளை வைத்திருக்கின்றார்கள். இதை எல்லாம் விட இப்பொழுது முக்கிய சிக்கலில் இருப்பது பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனுடைய தொடர்புகள் தான்.
I own no shares. I have a salary as Prime Minister and I have some savings which I get some interest from, and I have a house which we used to live in which we now let out while we're living in Downing Street, and that's all I have. I have no shares, no offshore trusts, no offshore funds, nothing like that. And so that I think is a very clear description.
உண்மையில் டேவிட் கேமரனுக்கும் அங்கும் எந்தவித கணக்குகளும் இருக்கவில்லை. ஆனால் அவருடைய தந்தையார் அவர்கள், அதாவது இயன் கேமரன் அவர்கள், 2013 வரை இந்த நாட்டிலே வந்து அங்கு அவர் ஒரு கணக்குகளை வைத்திருந்திருக்கின்றார். அந்த கணக்கு வைத்திருந்தது மட்டுமல்ல, அதிலே பங்குகள் வந்து டேவிட் கேமரனுக்கும் இருந்திருக்கின்றது. அதாவது தனதுடைய தந்தையினுடைய நிறுவனத்திலே டேவிட் கேமரன் இப்போது தற்போதைய பிரதமருக்கும் பங்குகள் இருந்திருக்கின்றது. ஆகவே தனது தந்தையாரனுடைய நிறுவனத்திலே பங்கு வைத்திருந்த அவருக்கும் ஏதோ வகையில் அந்த லாபங்கள் வந்திருக்கின்றது. இப்பொழுது பிரித்தானிய மக்களின் கேள்வி என்னவென்றால், சட்டவிரோதமாக அங்கு வைத்திருந்த அந்த நிறுவனத்திலே ஏதோ வகையில் உங்களுக்கும் ஒரு லாபம் வந்திருக்கின்றது என்ற நெருக்குதல்கள் அவருக்கும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. இதுக்கு சற்று நாங்கள் எமக்கு அண்டைய நாடுகள் என்று பார்க்க போனால் இந்தியாவை பார்த்தோமானால் முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், சமித் கலோட், கே பி சிங் போன்றவர்களோடு இலங்கையில் உள்ள 3 நிறுவனங்கள் கூட அந்த பட்டியலில் இருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது.
இறுதியாக, பனாமா பேப்பர்ஸ் விவகாரம் வெளியில் வந்துள்ளதால் என்ன நன்மை என்று நினைக்கிறீர்கள்?
சாதாரண மக்களுக்கு இதனால் எந்தவித நன்மையும் இல்லை. ஏனெனில் நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் பனாமாவில் நிறுவனத்தை தொடங்கப் போவதும் இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சொத்துக்கள் வரும் என்று நாங்கள் ஆவலில் இருப்பதும் ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏனையவர்கள், அதாவது உலக செல்வந்தர்களில் பலர் இப்படியான கணக்குகளை வைத்திருப்பது இதுவரை காலமும் மறைமுகமாக அரசியல் புரசலாக கதைகள் வெளிவந்திருந்தாலும் முதல் தடவையாக அவர்களுடைய வங்கி கணக்குகள், அவர்களுடைய விவரங்கள் என்பனவற்றோடு இந்த விவரங்கள் வந்தது இப்பொழுது ஆணித்தரமாக இவர்களுக்கு ஏதோ வகையில் இவர்கள் வரி ஏய்ப்பு செய்கின்றார்கள் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. இது மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த மேற்கத்திய நாடுகளில் ஒரு பலத்த விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்கள் ஆனால் பிரித்தானிய பிரதமராகட்டும் அல்லது மத்திய நாடுகளுள்ள முக்கிய செல்வந்தர்களாகட்டும் இந்த விவரங்கள் வந்து இப்பொழுது முழுமையாக ஒரு ஆதாரபூர்வமாக வெளிவந்திருப்பது பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அந்தந்த நாட்டிலுள்ள மக்கள், அதாவது அவர்கள் வாக்காளர்கள், தமது அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட வரி ஏய்ப்புகளை செய்கின்றார்கள் என்ற விவரம் ஆதாரமாக வந்திருப்பது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்றது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதிலே சர்வதேச அளவில் மூன்று முக்கிய வங்கிகள் கூட ஈடுபட்டிருப்பது மக்களை இன்னும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஏனெனில் நீங்கள் இந்த வங்கிகளில் கணக்குகளை துறக்கும் பொழுது வரி ஏய்ப்பு செய்வதற்கு ஏதுவாக இந்த வங்கிகள் இந்த நான் சொன்ன அந்த பனாமாவில் இயங்கி வந்த அந்த சட்ட நிறுவனத்தை தமது வாடிக்கையாளர்களுக்காக அணுகி இப்படியான நிறுவனங்களை, பொய் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக இப்பொழுது வங்கிகளுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது.
மிக நன்றி ரகுராம் அவர்களே, பனாமா பேப்பர்ஸ் குறித்த தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஆவலோடு விடைபெற்றுக் கொள்கிறேன்.